نحمده وصلي على رسوله النبي الكريم والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه الحديث وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعما يعظكم به إن الله كان سميعا بصيرا وقال تعالى يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله مولانا العظيم கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எனது அருமை இஸ்லாமிய பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் எமக்கு கடமையாக்கியுள்ள உன்னதமான ஜும்ஹா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய மகத்தான இல்லத்தில் நாம் கூடியிருக்கிறோம். நாம் கூடியுள்ள இந்த இடம், இந்த நேரம் இவற்றினுடைய மதிப்பையும் மாண்பையும் உணர்ந்தவர்களாக, பள்ளியினுடைய ஒழுக்கங்களை பேசியவர்களாக, குறிப்பாக பள்ளியில் இருக்கும் வரை யாத்திகாவுடைய நியத்தோடு இருக்குமாறு, முழு வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை எங்களுக்கு ஏவி இருக்கிறார்களோ அதை அனைத்தையும் எடுத்து நடக்க முயற்சிக்குமாறு, எவற்றை விட்டெல்லாம் விலக்கி இருக்கிறார்களோ அவை அனைத்தை விட்டும் முற்று முழுதாக விலகி இருக்குமாறு ஆரம்பத்தில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் மிக உயர்ந்த தன்மைகளை, உயர்ந்த கொள்கைகளை மக்களுக்கு காட்டித்தரக்கூடிய, ஈருலகத்திலும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்து தரக்கூடிய ஒரு உன்னதமான மார்க்கமாக இருக்கு. பொதுவாக நாம் விளங்கியிருப்பது இஸ்லாம் என்பது சில குறிப்பிட்ட வணக்க வழிபாடுகள், அன்றாடம் வருடம் முழுவதும் தொழுகை, குறிப்பிட்ட சில மாதத்தில் நோன்பும் ஜக்காத்தும், அடுத்து வர இருக்கிற ஒரு சில மாதத்தில் ஹஜ் என்று குறிப்பிட்ட சில வணக்க வழிபாடுகளோடு மாத்திரம் இஸ்லாத்தை நாம் சுருக்கி இருக்கிறோம். எங்களுடைய பள்ளிகளோடும், எங்களுடைய முக்கியமான கண்ணியமான ஆலயங்களோடும் எங்களுடைய வணக்க வழிபாடுகள் இஸ்லாமிய மார்க்கம் அவைகளோடு சுருக்கப்பட்டதாக நாங்கள் கருதி இருக்கிறோம். ஆனால் உண்மையில் பார்க்க போனால், இஸ்லாம் உலகத்தில் மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை உள்ள அவருடைய ஒவ்வொரு அசைவும், அவருடைய காலையும் மாலையும் இரவும், அவருடைய வெளி வாழ்க்கையும் குடும்பத்திற்குள்ள உள்ள வாழ்க்கையும், அவருடைய ஆன்மீகமும் அரசியலும் என்று வாழ்க்கையில் கலந்திருக்கக்கூடிய சகலவிதமான அம்சங்களை பற்றியும் பேசுகிறது. குறிப்பாக வணக்க வழிபாடுகள் எந்த அளவு இஸ்லாத்தில் பேசப்பட்டிருக்கிறதோ அதைவிட பல மடங்கு அதிகமாக வெளி வாழ்க்கை, அல்லாஹோடு தொடர்பு படக்கூடிய வணக்க வழிபாடுகளை பற்றி பேசப்படுவதை காட்டிலும் அதிகமாக பிற மக்களோடு, படைப்புகளோடு சம்பந்தப்படக்கூடிய விடயங்கள் மிக அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. எனவேதான் சொல்வார்கள், இஸ்லாம் என்பது ஐந்து அடிப்படைகளின் மீது அமைக்கப்பட்டது. முதலாவது கொள்கைகள், யாதிகாதம் அகாயிர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கொள்கைகள். இரண்டாவது இபாதா என்று சொல்லப்படக்கூடிய வணக்க வழிபாடுகள். மூன்றாவது முகாமலா, பிற மக்களோடு நாங்கள் செய்யக்கூடிய குடுக்கல் வாங்கல்கள். நான்காவது முஹாஷரா, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை என்று எங்களுடைய குடும்பத்தோட, எங்களுடைய பெரியவர்கள், எங்களோட மனைவி மக்கள் என்று குடும்பத்தில் நாங்கள் பழகக்கூடிய பழக்கங்கள். ஐந்தாவது அஹ்லாக் என்று சொல்லப்படக்கூடிய நற்குணங்கள். இந்த அஞ்சில ஒன்று மாத்திரம்தான் இபாதத்துக்கள். அந்த இபாதத்துக்கள் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு, அதைவிட பல மடங்கு முக்கியம் பிறருடைய உரிமைகள், பிறரிடத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் அது மார்க்கம் சொல்லக்கூடிய வகையில் சரியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பரவலாக காணக்கூடியது எத்தனையோ இபாதத்தாளிகள் மார்க்கத்துடைய கடமையை அல்லாஹுடைய கிருபையால் சரியாக நிறைவேற்றக்கூடியவர்கள், தொழுகையுடைய நேரம் தவறாமல் தொழக்கூடியவர்கள், ஹஜ்ஜு ஜகாத் நோன்பு என்று பலவிதமான இபாதத்துகளை செய்யக்கூடியவர்கள், இவர்களுடைய குடுக்கல் வாங்கல், இவர்களுடைய பேச்சு வார்த்தைகள், இவர்களுடைய குணங்கள், இவைகள் மூலமாக மார்க்கத்தினுடைய பெயர், மார்க்கத்தை பற்றிய மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக இந்த மார்க்கம் அமைந்திருக்கிறது. எங்களுடைய மனிதர்கள், எங்களுடைய இஸ்லாமியர்கள் இவர்களுடைய வெளி உலக வாழ்க்கை, அவர்களுடைய பஜார்ல உள்ள அவர்களுடைய குடுக்கல் வாங்கல்கள், அவர்களுடைய பேச்சுக்கள், அவைகளை பார்க்கும் பொழுது பிற மனிதர்கள் இஸ்லாம் என்றால் இப்படித்தான் இருக்கும் போல, இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் இப்படித்தான் இருப்பார்கள் போல என்பதாக கருதி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கத்திற்கு நாம் நல்ல பெயரை எடுத்து கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, குறைந்தபட்சம் எங்களால் மார்க்கத்துடைய பெயர் கெட்டதாக ஆகிவிடக்கூடாது. வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்கலாம், இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டதல்ல, இஸ்லாம் யுத்தத்தால் பரப்பப்பட்டதல்ல. மீடியாக்கள், ஊடகங்கள் பலவிதமான விஷமமான பிரச்சாரங்களை செய்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து நாம் தொடர்ந்து பார்த்து வருவது என்னவென்றால், இஸ்லாம் அது வாளால் பரப்பப்படவில்லை, மாறாக குணத்தால் பரப்பப்பட்டது, மனிதர்களுடைய நற்குணத்தால் பரப்பப்பட்டது. குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் அவர்களுடைய உயர்ந்த நற்குணங்கள், அவர்கள் மூலமாகத்தான் உலகம் முழுவதும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பரவுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. சைனா வரையிலும் சைனாவுக்கு அப்பாலும் பல இடங்களிலும் சஹாபாக்களும் அவர்களுடைய வழித்தோன்றர்களும் இஸ்லாத்தை கொண்டு சென்றார்கள் என்று சொன்னால் படையெடுப்பு நடத்தி செல்லல, யுத்தத்திற்காக ஜிஹாதுக்காக படையெடுத்து செல்லல, மாறாக வியாபாரத்திற்காக சென்றார்கள். சென்ற இடங்களில் அவர்கள் வியாபாரத்தை நேர்மையாக நடத்தினார்கள், தொழிலை நேர்மையாக நடத்தினார்கள், அவர்களுடைய சொற்கள் பாதுகாக்கப்பட்டன, அவர்கள் என்ன சொல் சொன்னார்களோ அதன் மீது நடந்து காட்டினார்கள், மிக நேர்மையாகவும் தூய்மையாகவும் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அதுதான் எதிரிகளை கூட அடிபணிய வைத்தது. யுத்தத்தில் அடிபணிய வைக்கப்படவில்லை, மாறாக இவர்களுடைய நற்குணத்தின் மூலமாக மாற்று மதத்தவர்களும் அடிபணிந்தார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவரை பற்றி நாங்கள் அதிகமாக கேள்விப்படுகிறோம். இஸ்லாமிய சரித்திரத்தில் அவரை பற்றி சொல்லப்படும் நலவும் இருக்கிறது, அவரை பற்றிய தீமையும் இருக்கிறது. அவரால் ஏற்பட்ட நலவுகளும் இருக்கிறது, அவரால் ஏற்பட்ட தீமைகளும் இருக்கிறது. பல நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள், பல ஆயிரக்கணக்கான தாபிஈன்கள், பெரும் பெரும் உலமாக்கள், முஹத்தித்தீன்கள் அவரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி, அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான உறவினர், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேரப்பிள்ளை அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்ததும் இந்த ஹஜ்ஜாஜ் தான். அதுவும் சாதாரணமாக அல்ல, காபத்துல்லாவிலே அவருடைய கொலை செய்யப்பட்ட கொல்லப்பட்ட அந்த சஹாபியினுடைய உடலை காபத்துல்லாவுக்கு அருகாமையிலேயே தொங்க விடப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான ஒரு மிக மோசமான ஒரு காரியத்தை செய்தவரும் இவர் தான். இது அல்லாமல் இவர் மீது ஏராளமான பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இவர் மூலம் பல நலவுகளும் நடந்திருக்கிறது, இவர் மூலம் பல நலவுகளும் நடந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால், நாங்கள் ஓதக்கூடிய குர்ஆன், அந்த குர்ஆனுக்கான ஹரக்கத்துகள், அதனுடைய ஃபத்ஹா லம்மா என்ற ஹரக்கத்துகள் போடப்பட்டது இவருடைய காலத்தில். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்துல தான் காசிம் இப்னு முஹம்மத் இப்னு காசிம் என்ற பெயர்ல அவருடைய உறவு பையன், அவருடைய உறவுக்கார ஒரு சிறுவரை, 17 வயதுள்ள ஒரு சிறுவரை மிக நீண்ட தூரத்திற்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்திற்கு படையெடுப்பு நடத்தி அனுப்பி வைத்தார். அவர்கள் வந்தது அங்கு பாதிக்கப்பட்டிருந்த சில முஸ்லிம்கள், பாதிக்கப்பட்டிருந்த சில மக்களை விடுவிப்பதற்காக. அந்த நேரத்தில் அங்கு இஸ்லாம் இருக்கல, பாதிக்கப்பட்டிருந்த சில மக்களை விடுவிப்பதற்காக வந்தார்கள். பிரச்சனை எல்லாம் முடிந்தது, இப்ப அவர்கள் திரும்பி செல்ல நாடுகிறார்கள். ஆனால் அங்குள்ள மாற்று மதத்தவர்கள், இஸ்லாம் அங்க பரப்பப்பட்டிருந்த நேரம் அங்குள்ள மாற்று மதத்தவர்கள் இந்த முஹம்மது இப்னு காசிம் வெறும் 17 வயதுள்ள ஒரு இளைஞர், 17 வயதுள்ள ஒரு சிறுவர், இப்படிப்பட்ட ஒரு தலைவரை அவர்கள் விட்டுவிட விரும்பவில்லை. அவர்கள் இந்துக்கள், அவர்கள் தம்முடைய வளமைப்படி அவருக்கு சிலையே தயாரித்து வைத்தார்கள்.
அந்த காலத்திலே அவர்களுக்கு சிலை தயாரித்து அவரை வழிபாடு செய்வதற்கு ஆரம்பித்தார்கள். இவர் அதை தடுத்தார். அதற்கு பிறகு அவர்களுக்கு மார்க்கம் இவர்களுடைய நற்குணத்தின் வாயிலாக பரப்பப்பட்டது. இப்படி இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அவர்கள் யுத்தத்தின் மூலமாக மக்களுடைய உள்ளங்களை கைப்பற்றவில்லை, மாறாக தங்களுடைய நற்குணத்தின் மூலமாகத்தான் கைப்பற்றினார்கள். இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு பிற மனிதர்களோடு இவ்வாறு நடக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு நாங்கள் எந்த வகையிலும் எந்த விதமான சிரமத்தையும் கொடுத்துவிடக் கூடாது என்பதற்கு ஏராளமான சட்டதிட்டங்கள், ஏராளமான நடைமுறைகளை சொல்லி தந்திருக்கிறது. ஒரே ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், முஸ்லிம் என்று சொன்னால் அவர் யார்? அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிஸானிஹி வயதிஹி. முஸ்லிம் என்று சொன்னால் யாருடைய நாவினால் ஏற்படக்கூடிய தீமை, யாருடைய கரத்தால் ஏற்படக்கூடிய தீமை, இவை அனைத்தை விட்டும் பிற முஸ்லிம்கள் சலாமத் பெற்றிருப்பார்களோ, பிற முஸ்லிம்களுக்கு யாரால் எந்த விதமான தீங்கும் ஏற்பட மாட்டாதோ அப்படிப்பட்ட நபர் தான் உண்மையான முஸ்லீம். ஒரு உண்மையான முஸ்லீமுடைய அடையாளம் அவனால் பிற முஸ்லிம்களுக்கு எந்த வகையான தீங்கும் தீமையும் ஏற்படக்கூடாது என்று ஒரு ஹதீஸ்ல சஹி இப்னு ஹிப்பானுடைய அறிவிப்புல நபி அவர்கள் இதைவிட சற்று விரிவாக அல் முஸ்லிமு மன் சலிமன் நாசுபின் லிசா அணுகி வயதிகி. பிற மக்கள் அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மக்களும் எந்த ஒரு மனிதனுக்கும் யாரின் மூலம் எந்த விதமான துன்பமும் கிடைக்கவில்லையோ அப்படிப்பட்ட நபர்தான் உண்மையான முஸ்லிம். அப்ப ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவருடைய வாயால், அவருடைய சொல்லால், அவருடைய உடலால் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனை தீவினையும் ஏற்படக்கூடாது. இப்படிப்பட்ட நபரைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான சரியான முஸ்லிம் என்று பெயர் சொல்ல பொருத்தமான நபர் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அதன் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை நாம் சற்று ஒப்பிட்டு பார்த்தால் மார்க்கம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நடைமுறைகள் எத்தனையோ இருக்கிறது. அதில் ஒன்றுதான் நாங்கள் சொல்லக்கூடிய சொல், அது பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களிடத்தில் ஒப்படைக்கப்படக்கூடிய பொருள், எங்களிடத்தில் ஒப்படைக்கப்படக்கூடிய பொறுப்புகள், அது உரிய வகையில் நிறைவேற்றப்பட வேண்டும். எங்களுடைய வார்த்தைகள், அதுவும் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களிடத்தில் ஒப்படைக்கப்படக்கூடிய பொறுப்புகளும், எங்களிடத்தில் ஒப்படைக்கப்படக்கூடிய பொருட்களும், அவைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்குத்தான் எங்களுடைய பாசையில, எங்களுடைய மொழியில நாங்கள் சொல்ற அமானிதம், அடுத்தவருடைய அமானிதத்தை பேணுதல். மார்க்கம் இதை மிக முக்கியமாக வலியுறுத்தி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்துக்கு முன்னால் உள்ள காலத்தில் இருந்தும் அமானிதத்தை பேணக்கூடியவராக இருந்தார்கள். அவர்கள் நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பிறகுதான் அமானிதத்தை பேணினார்கள் என்றில்லை, நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு சொல்லப்பட்ட பட்ட பெயர் அல் அமீன் அத்தாதிக். நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பதாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்ட பெயர் அல் அமீன் நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக் உண்மையாளர். முதலாவது மனிதனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான தன்மை அவருடைய சொல் சுத்தமாக இருக்கணும், அவருடைய பொருள் சுத்தமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய தன்மை உள்ளவராகத்தான் இருந்தார்கள். நபி அவர்கள் சாதாரண காலத்தில் மட்டுமல்ல, அமானிதத்தை பேணியது சாதாரண காலத்தில் மட்டுமல்ல, எப்படிப்பட்ட இக்கட்டான சிரமமான நேரம் வந்த பொழுதிலும் அந்த நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதத்தை பேணி இருக்கிறார்கள். பிறருக்கு சொல்வது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் இக்கட்டான நேரங்கள் வரும் பொழுதும் அந்த நேரத்திலும் அமானிதத்தை பேணி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மிக இக்கட்டான, மிக கஷ்டமான நேரங்களில் ஒன்றுதான் மக்காவை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த பூமியான, புனித புண்ணிய பூமியான மக்காவை விட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு செல்லக்கூடிய நேரம். அவர்களுடைய தலைக்கு விலை பேசப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய தலைக்கு 100 ஒட்டகங்கள் என்று விலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மறைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரை விட்டு வெளிக்கிளம்பி செல்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட அவர்களிடத்தில் ஏராளமான அமானிதங்கள் இருந்தன. ஜாஹிலியத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்ற பட்டம் எடுத்திருந்ததால் ஒரு பக்கம் கொள்கை ரீதியான போராட்டம் இருந்தாலும் காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கே முயற்சித்துக் கொண்டிருந்தாலும் அதே காஃபிர்கள் முஷ்ரிக்குகள்ல பலரும் தங்களுடைய அமானிதங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில்தான் ஒப்படைத்திருந்தார்கள். இந்த பல ஏராளமான அமானிதங்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு செல்ல ஆயத்தமாகிறார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அதை கொண்டுட்டு போகல. இன்றைய உலகத்துல இப்படி ஒரு சான்ஸ் ஒருத்தருக்கு கிடைச்சா என்ன நடக்கும்? நாங்கள் சாதாரணமா யோசிச்சு பார்த்தாலே விளக்கும். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஒருத்தருக்கு அமைஞ்சா எல்லாரும் ஊர்ல உள்ள அத்தனை பேர் அவற்றை அமானிதம் கொடுத்து வச்சிருக்கு, சல்லியோ நகையோ என்று பலவிதமான அமானிதங்கள் கொடுத்து வச்சிருக்கு. ஏதோ ஒரு இக்கட்டான சமயம் அவர் ஊரை விட்டு போக வேண்டிய சூழல், எல்லாரும் அவர் போனது நியாயம்தான் என்று கருதக்கூடிய ஒரு சூழல்ல அவர் போயிட்டார் என்று சொன்னால் அவ்வாறு செல்லக்கூடியவர் எந்த நிலையில் இருப்பார் என்பதை நாங்களே யோசிச்சு பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் கூட தன்னுடைய அமானிதங்களை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு போகல, மாறாக தன்னுடைய மருமகன் அலி ரலி அல்லாஹு தாலா அவர்களை அங்கு தங்க வைத்தார்கள். அந்த உயிர் ஆபத்தான கட்டத்திலும் அலி ரலி அல்லாஹு தாலா அவர்களை தன்னுடைய படுக்கையிலே படுக்க வைத்தார்கள். சொன்னார்கள், இந்த அமானிதங்களை எல்லாம் மக்கா வாசிகளிடத்தில் ஒப்படைத்து விட்டு அனைத்து காரியங்களும் முடிந்ததற்கு பிறகு நீங்க ஹிஜ்ரத் செய்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். யாருமே அமானிதத்தை நிறைவேற்றுங்கள், உண்மையை பேசுங்கள், பொய் பேச வேண்டாம் என்று சொல்வது லேசு, அதை நடைமுறைப்படுத்துவது தன்னுடைய வாழ்க்கையில, அதுவும் உயிருக்கு ஆபத்தான சமயங்கள்ல கூட அதை நடைமுறைப்படுத்துவது ஆக கஷ்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இக்கட்டான நேரத்திலும் கூட தன்னுடைய அமானிதத்தை நிறைவேற்றி காட்டினார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறி செல்லக்கூடிய நேரம், கடைசியாக காபத்துல்லாவிலே சென்று இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறார்கள். நீண்ட சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு ரக்காத் அந்த காபாவுக்குள்ளே சென்று சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அந்த நேரம் காபாவுக்கு பொறுப்பாளியாக இருந்தார் உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லப்படக்கூடியவர். இஸ்லாத்தை தழுவாத நிலையில் உள்ள உஸ்மான் இப்னு தல்ஹா என்பவர் தான் அதற்கு பொறுப்பாளியாக இருந்தார். அவரிடத்துல சாவி பெற்றுதான் காபாவுக்குள்ள சென்று சொல்ல வேண்டிய சூழல். ஆனால் அவரோ காபிராக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக சாவி கேட்கப்பட்டும் அவர் கொடுக்க தயாரில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்துல சொல்லவும் செய்கிறார்கள், உஸ்மானே இப்ப இந்த சாவி உங்களிடத்தில் இருக்கிறது, ஒரு காலம் வரும் அந்த நேரத்தில் இந்த சாவி என்னிடத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். இப்ப நீங்க மிகைத்தவராக இருக்கிறீர்கள், உங்களோட பொறுப்புல இந்த சாவி இருக்கிறது, ஒரு காலம் வரும் அந்த காலத்துல இந்த சாவி என்னுடைய பொறுப்பில் இருக்கும், அப்போ உங்களோட நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது கூட அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நக்கல் அடித்தார். அப்படிப்பட்ட ஒரு காலம் எல்லாம் வரவா போகுது, அப்படிப்பட்ட ஒரு காலம் வரவா போகுது, அந்த மாதிரி ஒரு காலம் வந்தா குரேஷியர்களுக்கு அதை விட கேவலமான ஒரு காலம் இருக்க மாட்டார் என்றெல்லாம் நக்கல் அடித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தத்தோடு திரும்பி சென்றார்கள். அந்த மக்காவை பார்த்து அழுதவர்களாக, மக்காவை பார்த்து கண்ணீர் வடித்தவர்களாக அந்த ஊரை விட்டு செல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா வெகு நாட்கள் கழிய விடல, அடுத்து ஒரு எட்டே எட்டு வருடங்கள், ஹிஜ்ரத்திற்கு பிறகு எட்டு வருடங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள் வெற்றி வீரராக நுழைகிறார். அல்லாஹ் தஆலா சரித்திர நிகழ்வை அப்படியே மாற்றி அமைத்தால் வெற்றி வீரராக மக்காவுக்குள் நுழைகிறார்கள். இடையில எத்தனை யுத்தங்கள், பத்ர், உஹது, ஹந்தக் போன்ற பல யுத்தங்கள், இறுதியாக ஹிஜ்ரி எட்டாவது ஆண்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பணிவாக வெற்றியோடு மக்காவுக்குள் நுழைகிறார்கள். இப்பொழுது காபாவுடைய சாவி தானே அவர்களுடைய கையில வந்து விழுகிறது, தானே அவர்களிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே சென்றார்கள், இரண்டு ரக்காத்துக்களை தொழுதார்கள். தொழுது முடித்து அவர்கள் வருவதற்குள்ளால, தொழுது முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ளால அங்கு பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் அங்கு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேச்சு நடக்குதுன்னா, இந்த உஸ்மான் இப்னு தல்ஹா நேரத்தோட சாவி கேட்டது கொடுக்காத மனுஷன், எட்டு வருஷத்துக்கு முன்னால உள்ளது சரியா ஞாபகம் இருக்கு. எங்களுக்கும் அப்படித்தான், எது நல்லது நடந்துச்சோ அதை மறந்துடுவோம், நல்லது நடந்ததெல்லாம் மறந்துடும், ஆனா தவறு பாவமான காரியம் அது எங்களோட மெமரியிலிருந்து போறதே இல்லை, அது சரியா ஞாபகத்துல இருக்கும். அதே மாதிரி அந்த சஹாபாக்கள் அவர்களுக்கும் ஞாபகம் இருந்தது. அவர் சொன்னாலும் எட்டு வருஷத்துக்கு முன்னால நாங்க சாவி கேட்டதுக்கு இவர் தரல, அதற்கு பிறகு கூட இருந்த இன்னொருத்தர் சொன்னார் அவர்களுக்குள்ளே காபத்துல்லாவுடைய பல பொறுப்புகள் எங்கட குடும்பத்துல தான் இருக்குது, ஜம்ஜம் தண்ணீரை குடிப்பாட்டக்கூடிய சுக்கியா அந்த பொறுப்பு அப்பாஸ் ரலி அல்லாத்தர குடும்பத்துல இருக்குது, காபத்துல்லாவுக்கு திரை அறிவிக்கக்கூடிய பொறுப்பு அதுவும் எங்களுடைய பனு ஹாஷிம் பனு முத்தலிம் கூட்டத்தாருக்கு தான் இருக்குது, இதுவும் காபத்துல்லாவுடைய சாவியை வைத்திருப்பதும் இதுவும் காபாவுக்கு செய்யக்கூடிய ஒரு ஹிதுமத், ஒரு சேவை தான், ஒரு சர்வீஸ் தான். இந்த பொறுப்பு மட்டும் எங்களுடைய குடும்பம் அல்லாமல் உஸ்மான் தல்ஹாவுடைய குடும்பத்தில் இருக்கிறது. இப்ப நல்லொரு சந்தர்ப்பம் கிடைச்சாச்சு, சாவி எங்களிடத்துல வந்து விட்டது, இதை நாங்க திருப்பி அவரிடத்துல கொடுக்க கூடாது, நாங்க திருப்பி அவரிடத்துல கொடுக்க கூடாது, எங்களுடைய பொறுப்பாக இதை எடுத்துக்கொள்வதற்கு நல்லொரு சந்தர்ப்பம் என்பதாக அந்த சஹாபாக்கள் கதைத்துக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்து வெளியே வரக்கூடிய நேரம் குர்ஆனுடைய ஆயத் இறக்கப்படுகிறது. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா, நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் அமானிதங்களை அதற்குரியவரிடத்தில் ஒப்படைக்கும்படி அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறார். அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறார், அமானிதங்களை அவரவருக்கு ஒப்படையுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டான். அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவும் அவர் இஸ்லாத்தை தழுவி முஸ்லிமாக ஆகிவிட்டார். உஸ்மான் இப்னு தல்ஹா ரழியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அவர் ஆளாகிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில சாவி, மறுபக்கம் குர்ஆனுடைய ஆயத். இந்த நேரத்தில் உஸ்மான் இப்னு தல்ஹா முன்னால நிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அன்றைக்கு நான் சொன்னனே ஒரு நேரம் சாவி என் கையில வந்து நீங்க என்னிடத்துல எனக்கு முன்னால நிக்கக்கூடிய நேரம் வந்தா எப்படி இருக்கும் என்று சொன்னனே என்று சொன்ன பொழுது ஒரு பேசுறது கொண்டும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சாவியை நான் வச்சுக்கொள்ள விரும்பல, குர்ஆனுடைய ஆயத் இறக்கப்பட்டு விட்டது, குர்ஆனுடைய ஆயத் இறக்கப்பட்டு விட்டது, அதன் காரணமாக உங்களிடத்தில் தருகிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்தார்கள். அது மட்டுமல்ல, கூடவே சேர்த்து சொன்னார்கள், காலிதத்தன் தாலிதத்தன் லா யகூதுஹா மின்க இல்லா மாலிமு, நிரந்தரமாக உங்களோட குடும்பத்திலே தான் இந்த சாவி இருந்து கொண்டிருக்கும், உங்களிடமிருந்து யாரேனும் இதை பறிப்பாராக இருந்தால் அவன் அநியாயக்காரனாக இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள். பிற்காலத்துல இன்றைக்கு வரைக்கும் அதே பரம்பரையில தான் அந்த சாவி தொடர்கிறது. பிற்காலத்துல சவுதியுடைய மன்னர்களாக வந்த சிலர் என்னைக்காவது அந்த சாவி வைத்த குடும்பத்தோட பிரச்சனைப்பட்டு கொண்டார், அவர்களுடைய நோக்கத்திற்கு மாற்றமாக ஏதாவது நடக்க சொன்னால் அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா ரழியல்லாஹு தஆலா சந்ததியில வரக்கூடிய அந்த நபர் கடந்த காலத்துல இருந்த ஒருவர், அவர் சொல்லி இருக்கிறார், மன்னருக்கு முன்னால சாவியை தூக்கி போட்டு இதை நீங்களே வச்சுக்கோங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க என்று சொல்லிட்டு, ஆனா அவர் சொல்லி இருக்கிறார், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஒன்று இருக்குது, காலிதத்தன் தாலிதத்தன் லா யக்ஹுதுஹா மின்க இல்லா தாலிம், இந்த சாவியை உங்கள்கிட்ட யார் எடுக்கிறானோ அவன் அநியாயக்காரனாகத்தான் இருப்பார் என்று சொல்லவும் அவர் பயந்து திரும்ப கொடுக்கிறார். அரசர், அவர் நாட்டுக்கே அரசராக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின்படி இவர் அநியாயக்காரராக ஆகிவிடுவார். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மிக முக்கியமான கட்டம் தொழுவதற்கு கூட அனுமதிக்காத அந்த மனிதர், அவருக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தார், அமானிதத்தை அவரிடத்திலும் நிறைவேற்றும்படி சொன்னார். எனவே எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எத்தனையோ கொடுக்கல் வாங்கல்கள், எங்களோட பொறுப்புல எத்தனையோ அமானிதங்கள் இருக்கு, பொருளாதார ரீதியான எத்தனையோ அமானிதங்கள், குறிப்பாக அடுத்தவர்களுடைய பணம், அடுத்தவர்களுடைய உடைமைகள், அதிலும் யதீம்கள் அனாதைகள் அவர்களுடைய சொத்துக்கள், பெண்களுடைய பலகீனமான பெண்களுடைய பொறுப்புகள் என்று எவைகள் எல்லாம் இருக்கிறதோ இவை அனைத்தும் அமானிதம். உலகத்துல நாங்க பார்க்கும்போது ஹலாலா சம்பாதிக்கிற பணமும் அதே ஷேப்ல அதே கலர்ல தான் இருக்குது, ஹராமா வந்தாலும் அதே கலர்ல தான் இருக்கு, எங்கேயும் வித்தியாசம் இல்லை. ஹலாலா வரும்போது அது பச்சையா இருக்கும், ஹராமா வரும்போது சிவப்பா இருக்கும், அப்படி இல்லை, எல்லாம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனா ஆகிறதுல போய் பார்த்தா தெரியும், ஹராமா வந்தது அது நெருப்பாக இருக்கும், ஹலாலா வந்தது அது சுகமாக இருக்கும் என்று சொன்னால், ஹராமாக சாப்பிட்டது அது நெருப்பாக இருக்கும். இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்கிறார், இன்னல்லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா அநியாயமாக, இன்னல்லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா புல்மன் அநியாயமாக, அநாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிட்டவர்கள், இன்னமா யக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அவர்கள் தங்களுடைய வயிறுகளில் சாப்பிட்டு நிரப்பிக் கொள்வதெல்லாம் நெருப்பை தான். அவர்கள் வெளிரங்கத்துல பார்ப்பதற்கு பச்சத்தால அல்லது மஞ்சத்தால அவர்கள் சாப்பிட்டதை போல இருக்கும், ஆனா உண்மையில சாப்பிட்டது அவர்கள் நெருப்பத்தான் சாப்பிட்டிருக்கிறார்கள். எனவே எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அமானிதங்கள் அது பொருளை சார்ந்த அமானிதமாக இருக்கலாம், மற்ற பொறுப்புகளாக இருக்கலாம், அனைத்து அமானிதங்களும் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். அமானிதம் என்று சொல்லும் பொழுது குர்ஆனுடைய ஹதீஸுடைய பார்வையில சுருக்கமான ஒரு கருத்து மட்டுமல்ல, அடுத்தவர்களுடைய பொருளை நாங்கள் வேகி வச்சிருக்கிறோம் இது மட்டும்தான் அமானிதம் என்று அல்ல, மாறாக குர்ஆன் இதை விட சற்று விரிவான கருத்தில் சொல்லி இருக்கிறது. அடுத்தவருடைய பொருள், அடுத்தவருடைய பணம், அது எங்களிடத்துல இருந்தால் அதுவும் அமானிதம் தான். இது அல்லாமல் குர்ஆனுடைய பார்வையில அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை இதுவும் அமானிதம் தான். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய லைஃப் டைம் எங்களோட வாழ்க்கை இதுவும் அமானிதம். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிடங்களும் அமானிதம். எங்களோட உடல், உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள், உடல்ல கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சக்திகள், இவை அனைத்தையும் குர்ஆனின் மூலமாக ஹதீஸின் மூலமாக பார்க்க போனால் இவைகளும் அமானிதங்களே. இவைகள்ல எதையும் துஷ்பிரயோகம் செய்வதற்கு அனுமதி இல்லை. எனவேதான் மார்க்க சட்ட நிபுணர்கள் புகஹாக்கள் சொல்வார்கள், தற்கொலை செய்வது ஹராம். தற்கொலை, ஒருவர் தன்னுடைய உயிர், தன்னுடைய உடல் அவர் எப்ப நாடுறாரோ அவர் நிம்மதியா வாழ இயலல என்பதால் அவர் பத்த வச்சு கொள்ள இயலும், அல்லது தன்னை எப்படியாவது உயிரை போக்கிக் கொள்ள இயலும் என்று யாரும் சொல்ல இயலாது. அவருடைய உயிர் தானே, அவருடைய உடல் தானே, அவருடைய உடமை தானே, அவர் அழிச்சு கொள்ளலாம் என்று சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அல்லது ஒருத்தர் எளிமையை கொடுத்தார், என்ன நீங்க கொலை செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி தருகிறேன் என்று சைன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தார். அப்படி கொடுத்தாலும் மார்க்க சட்டப்படியும் ஹராம், உலக சட்டப்படியும் குற்றம். மார்க்க சட்டப்படியும் ஹராம், உலக சட்டப்படியும் குற்றம். ஏன் மார்க்க சட்டப்படி ஹராம் என்று சொன்னால், அவருடைய உடல் அவருக்கு சொந்தமானதல்ல, அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த உடலை எப்படி எடுப்பானோ அப்பொழுது அதை அவ்வாறே திருப்பி கொடுப்பது அவருக்கு கடமை. இதே போலத்தான் எங்களோட உடல், எங்களோட உடல்ல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் அமானிதம். கண், அதுவும் அமானிதம். நாவு, அதுவும் அமானிதம். அல்லாஹ் அந்த அமானிதத்தை எதற்காக தந்தாலோ அதற்கு மாத்திரமே பாவிக்கப்பட வேண்டும். அது அல்லாம வேறு எதற்கும் பாவிக்கப்படக்கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு வாழ்க்கை எதற்காக தந்தானோ அதற்காகவே எங்களோட வாழ்க்கை நேரங்கள் பாவிக்கப்பட வேண்டும். அதை தவிர வேறு எதற்கும் பாவித்தால் அமானிதத்தில் குறைபாடு செய்தவர்களாக ஆகுவோம். இதே போலத்தான் அமானிதத்துல இதுவும் கட்டுப்படும். எதுவென்றா, அடுத்தவரிடத்துல நாங்க வேலை செய்கிறோம், ஜொப் செய்கிறோம், அடுத்தவரிடத்துல வேலை செய்யக்கூடிய நேரத்தில் பல விடயங்கள் இருக்கிறது. ஒன்றாவது, அவர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொறுப்பு, அவர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய டியூட்டி. இரண்டாவது, அந்த டியூட்டி நேர, டியூட்டிக்கான நேரம், உங்களுக்கு இந்த வேலை, அந்த வேலையை தினந்தோறும் இத்தனை மணி தியாலம் செய்யணும். உதாரணமா ஒரு 8 மணி தியாலம் காலையில இத்தனை மணியிலிருந்து மாலையில இத்தனை மணி வரைக்கும் நீங்க செய்யணும் என்று சொல்லக்கூடிய அந்த நேரம், அந்த டியூட்டிக்காக தரப்பட்டிருக்கக்கூடிய சாமான்கள், பொருட்கள், அது சில நேரம் வாகனமாக இருக்கலாம், சில நேரம் மொபைல்களாக இருக்கலாம், சில நேரம் சாதாரண ஸ்டேஷனரி ஐட்டம்களாக இருக்கலாம் என்று எவைகள் எல்லாம் தரப்பட்டிருக்கிறதோ இந்த ஒவ்வொன்றும் அமானிதம் தான். எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு, அந்த பொறுப்பும் அமானிதம். அந்த பொறுப்பு, பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய நேரமும் அமானிதம். அந்த பொறுப்புக்காக தரப்படக்கூடிய பொருட்கள், இதுவும் அமானிதம். இன்றைக்கு உலகத்துல இவைகள் அமானிதம் என்ற சிந்தனையே இருக்கிறதில்லை. பரவலாக கேட்கப்படும், பரவலாக சொல்வார்கள் வேலை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் சொல்வார்கள் ஹதீஸ், அவர்களுக்கு ஞாபகம் இருக்குது. என்ன ஹதீஸ் என்றா, நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஆத்தில் அஜர ஆத்தில் அஜீர அஜீரஹு அஜரஹு கபராய் எஜிஃபைருக்கும். ஒரு வேலையாளுக்கு அவருடைய வேர்வை காயறதுக்கு முன்னால் அவருடைய கூலியை கொடுத்துருக்கு என்ற ஹதீஸ் ஞாபகம் இருக்குது. ஆனா வேர்வை வர்ற மாதிரி ஒரு உழைச்சாரா, அது தெரியாது. வேர்வை காயறதுக்கு முன்னால அவருக்குள்ள கூலியை கொடுக்கணும். அந்த ஹதீஸ் சொன்ன அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த முதலாளியுடைய வேலையை சரியா பொறுப்பாக நிறைவேற்றுங்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எங்களிடத்தில் எந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறதோ அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவது எங்களுடைய கடமை. உதாரணத்திற்கு இன்றைக்கு பல இடங்கள்ல, ஆபீஸ்கள்ல, குறிப்பாக சொல்ல போனால் கவர்மெண்டுடைய ஆபீஸ்கள்ல, பல நாடுகள்ல உள்ளது, இங்க மட்டுமல்ல பல நாடுகள்ல உள்ள பிரச்சனை, கவர்மெண்டோட ஆபீஸ்கள்ல காலையில ஒரு 10 மணி அல்லது 9 வரையிலிருந்து மாலையில 4 மணி வரைக்கும் இருக்கணும் என்று சொன்னா எங்க எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும் நினைக்கிறேன். மாலையில போற டைம் சரியா தெரியும், காலையில எத்தனை மணிக்கு வரணும் அது மறந்துடும். மாலையில எப்ப திரும்ப போகணும் அந்த டைம் அவர்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், காலையில வர வேண்டிய டைம் ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரிதான் அவர்களுடைய வேலை. அதற்கு பிறகு வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகும் அடுத்தவர்களை கலைக்கிறது, மொபைல்ல பேசுறது என்று வரக்கூடிய மக்கள், பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய மக்களுடைய தேவைகள் என்ன, நாங்கள் எதற்காக சம்பளம் எடுக்கிறோம் என்பதை பற்றிய சிந்தனை, அந்த உணர்வே இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய சூழல் பார்க்கிறோம். மார்க்கம் சொல்கிறது இந்த பொறுப்புல எவ்வளவு குறைவு செய்வாரோ, அந்த நேரத்துல எவ்வளவு குறைவு செய்வாரோ, அதுக்கான அத்தனை பணமும் ஹராமாகத்தான் இருக்கு. அவர் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், மாசம் அவருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம், அதை நாங்கள் கணக்கிட்டு பார்த்தா எத்தனை மணி தியாலம் அவர் வீணாக கழித்திருப்பாரோ, பொறுப்புக்கு அப்பால் கழித்திருப்பாரோ, அந்த அத்தனை மணி தியான பணமும் அவருக்கு ஹராமாகத்தான் இருக்கும். வெளிரங்கத்துல பார்ப்பதற்கு அவர் ஹலாலா சம்பாதிச்சதை போல இருக்கும், ஆனா அந்த ஹலால் மட்டுமல்ல அதுல ஹராமும் கலந்திருக்கிறது. இதே போலத்தான் அமானிடத்துல ஒன்று அடுத்தவர்கள் வந்து இரவலாக பெறக்கூடியது. அடுத்தவர்கிட்ட சில நேரம் வீடுகள்ல பக்கத்து வீட்டுல இருந்து ஏதாவது பொருளை இரவலா வாங்குற சட்டிகள் பாத்திரங்கள் என்று ஏதாவது வாங்கிக் கொள்ற, அல்லது அடுத்தவர்கிட்ட அவசரமா எழுதுறதுக்கு ஒரு பேனை வாங்குற, எவ்வாறு ஏதேனும் வாங்கினால் அதுவும் அமானிதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஆரியது முஅத்தாதுன், இரவலாக வாங்கப்பட்டதும் அது திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டியது. அவர் கேட்டா கொடுப்போம் என்று இருக்கையிலால் சில நேரம் கொடுத்தவர் அவர் அந்தஸ்தால் தாழ்ந்தவராக இருக்கலாம், எடுத்தவர் அந்தஸ்தால் உயர்ந்தவராக இருக்கலாம். இப்ப கொடுத்தவருக்கு தாம கேட்கிறது ஒரு வெக்கம், மனசுல அவருக்கு தேவையும் இருக்குது, ஆனா கேட்டுக்கொள்ளவும் இயலாது. இப்ப எவ்வளவு காலம் எவ்வளவு நேரம் அவருடைய திருப்தி இல்லாமல் இவர் வைத்துக் கொண்டிருப்பாரோ அத்தனை மணித்தியாலமும் அத்தனை நாட்கள் அல்லது அத்தனை வருஷங்கள் இவர் ஹராத்திலே வச்சிருக்கிறார். இவர் அதே நிலையில வாழ்க்கையை விட்டு மூத்தாகி போயிட்டா அந்த சொத்து அந்த கொடுக்கப்பட்ட பேனை அவருடைய பிள்ளைகள்ல யாருக்கேனும் பங்காக போனால் ஹராத்தை பங்காக விட்டுட்டு போயிருக்கிறார். மார்க்கம் இந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அமானிதங்கள் அது சாதாரண விடயம் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையை சீராகவும் ஆக்க முடியும், அதன் மூலமாக வாழ்க்கையை சீர்கெடுக்கவும் முடியும். எனவே எங்களுக்கு தரப்பட்ட அமானிதங்கள் அது அடுத்தவர்களுடைய பொருளாக இருந்தாலும் எங்களுக்கு தரப்பட்ட பொறுப்புகளாக இருந்தாலும் அனைத்தையும் அல்லாஹுடைய கடமைகளையும் சரியாக நிறைவேற்றக்கூடிய நல்லொருள் மிக்க சமுதாயமாக அல்லாஹ் தஆலா எங்கள் யாவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures visit slhub.com.